ஓம் சாந்தி. 21/5/2025. இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்களுடைய அன்பு ஒரு பாபாவிடம் உள்ளது. பாபா உங்களுக்கு ஆத்மாவிடம் அன்பு செலுத்த கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஷரீரத்தோடு அல்ல. கேள்வி: எந்த முயற்சியின் மீது மட்டும் மாயை தடை போடுகிறது? மாயையை வென்றவர்களாக ஆவதற்கான யுக்தி என்ன? பதில்: நாம் பாபாவை நினைவு செய்து நம்முடைய பாவங்களை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறீர்கள். இந்த நினைவில்தான் மாயை தடையை ஏற்படுத்துகிறது. தந்தை, ஆசிரியர் உங்களுக்கு மாயையை வென்றவர்களாக ஆவதற்கு யுக்தி கூறுகிறார். நீங்கள் ஆசானை அறிந்து கொண்டு நினைவு செய்தீர்கள் என்றால் மகிழ்ச்சியும் இருக்கும், முயற்சியும் செய்து கொண்டே இருப்பீர்கள், நன்றாக சேவை செய்வீர்கள், மாயையை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்து. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள், பொருளை புரிந்து கொண்டீர்கள். உலகத்தில் யாரும் பொருளை புரிந்து கொள்வது இல்லை. நம்முடைய ஆத்மாவின் அன்பு பரமபிதா பரமாத்மாவோடு என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். ஆத்மாக்கள் தன்னுடைய தந்தை பரமபிதா பரமாத்மாவை அழைக்கிறது. அன்பு ஆத்மாவில் இருக்கிறதா அல்லது ஷரீரத்தில் இருக்கிறதா? அன்பு ஆத்மாவிடம் இருக்க வேண்டும் என்று பாபா கற்றுக் கொடுக்கிறார். ஷரீரம் அழிந்துவிடும், அன்பு ஆத்மாவில் இருக்கிறது. இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார், உங்களுடைய அன்பு பரமாத்மா தந்தையோடு இருக்க வேண்டும், ஷரீரங்களோடு இருக்கக்கூடாது. ஆத்மாதான் தன்னுடைய தந்தையை புண்ணிய ஆத்மாக்களின் உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறது. நாம் பாவ ஆத்மாக்களாக இருந்தோம், இப்பொழுது மீண்டும் புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா உங்களை யுக்தியோடு புண்ணிய ஆத்மாவாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். பாபா சொன்னால்தானே குழந்தைகளுக்கு அனுபவமாகும். பிறகு நாம் பாபாவின் மூலமாக, பாபாவின் நினைவின் மூலமாக தூய்மையான புண்ணிய ஆத்மாவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்வார்கள். யோக பலத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி கங்கையில் குளிப்பதன் மூலம் பாவங்கள் சுத்தம் செய்யப்படுவது இல்லை. மனிதர்கள் கங்கையில் குளிக்கிறார்கள், ஷரீரத்தை மண்ணினால் தேய்க்கிறார்கள், ஆனால் அதன் மூலம் ஒன்றும் பாவம் சுத்தமாவதில்லை. ஆத்மாவின் பாவம் யோக பலத்தின் மூலம்தான் போகிறது, அழுக்கு நீங்குகிறது. இது குழந்தைகளுக்கு தெரியும். மேலும் பாபாவை நினைவு செய்தால் நம்முடைய பாவங்கள் அழியும் நம்பிக்கை இருக்கிறது என்றால் முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இந்த முயற்சியில்தான் மாயை தடையை ஏற்படுத்துகிறது. பலசாலியோடு மாயையும் நன்றாக பலசாலியாகி சண்டையிடுகிறது. அரைகுறையானவர்களிடம் என்ன சண்டை போடும்? குழந்தைகள் எப்போதும் இந்த எண்ணம் வைக்க வேண்டும், நான் மாயையை வென்றவர்களாக, உலகை வென்றவர்களாக ஆக வேண்டும். மாயையை வென்றவர்கள், உலகத்தை வென்றவர்கள் என்பதன் பொருளை யாரும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் எப்படி மாயையின் மீது வெற்றியடையலாம் என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. மாயையும் பலம் வாய்ந்தது அல்லவா? குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆசிரியர் கிடைத்திருக்கிறார். அந்த ஆசிரியரையும் கூட வரிசைப்படியாக யாராவது சிலர்தான் தெரிந்துள்ளார்கள். யார் தெரிந்துள்ளார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, அவர்களாகவே முயற்சியும் செய்கிறார்கள், நன்றாக சேவை செய்கிறார்கள். அமர்நாத்திற்கு அநேகர் செல்கிறார்கள், உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும் என்று அனைவரும் கேட்கிறார்கள். சத்தியுகத்தில் எவ்வாறு சுகம் அமைதி இருந்தது என்பதை இப்போது நீங்கள் நிரூபித்து கூறுகிறீர்கள். முழு உலகிலும் அமைதி இருந்தது, இந்த லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது, வேறு எந்த தர்மமும் இல்லை. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகள் ஆகியுள்ளது. அப்பொழுது சத்தியுகம் இருந்தது, பிறகு சிருஷ்டி சக்கரம் கண்டிப்பாக சுற்ற வேண்டியுள்ளது. உள்ளது. சித்திரங்களின் மூலம் நீங்கள் முற்றிலும் தெளிவாக கூறுகிறீர்கள். கல்பத்திற்கு முன்பு கூட இப்படி சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. எங்காவது குழந்தைகள் சித்திரங்களில் நாள் தேதியை எழுத மறந்துவிடுகிறார்கள். லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தில் கண்டிப்பாக நாள் தேதி இருக்க வேண்டும். நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம், மீண்டும் ஆக வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது அல்லவா? யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு பதவியை அடைவார்கள். நீங்கள் இப்பொழுது பாபாவின் மூலம் ஞானத்தின் அதிகாரம் உடையவர்களாக ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது பக்தி அழிய வேண்டும். சத்தியுகம் திரேதாயுகத்தில் பக்தி இருக்குமா என்ன? பிறகாரை கல்பம் பக்தி நடக்கிறது. இது கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வருகிறது. அரை கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. விளையாட்டு முழுவதும் பாரதவாசிகளாகிய உங்களை பற்றிதான் இருக்கிறது. 84 பிறவிகளின் சக்கரம் பாரதத்தை பற்றியது. பாரதம் அழிவற்ற கண்டமாக இருக்கிறது. இது கூட முன்னால் தெரிந்திருந்ததா என்ன? லக்ஷ்மி நாராயணனை இறைவன் இறைவி என்று சொல்கிறார்கள். எவ்வளவு உயர்ந்த பதவியாக இருக்கிறது. மேலும் படிப்பு எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்துவிட்டு பிறகு நாம் திரும்பி செல்கிறோம். 84 பிறவிகளின் சக்கரம் என்று சொல்வதன் மூலம் புத்தி மேலே சென்று விடுகிறது. இப்போது உங்களுக்கு மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூல வத்தனம் அனைத்தும் நினைவு இருக்கிறது. முன்னால் சூட்சும வத்தனம் என்றால் என்ன என்பதை தெரிந்திருந்தீர்களா என்ன? அங்கே எப்படி அசைவின் மூலம் பேசிக் கொள்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஊமை படம் கூட வந்தது அல்லவா? உங்களுக்கு புரிய வைக்க சகஜமாக இருக்கிறது. அமைதி, அசைவு மற்றும் பேச்சு. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்திலிருந்து இப்பொழுது வரை முழு சக்கரமும் புத்தியில் இருக்கிறது. நீங்கள் அனைத்தையும் தெரிந்துள்ளீர்கள். நீங்கள் இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே நாம் தூய்மையாக வேண்டும் என்ற கவலை இருக்க வேண்டும். பாபா புரிய வைக்கிறார், இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே இந்த பழைய உலகத்தின் மீதுள்ள பற்றை அழித்து விடுங்கள். குழந்தைகளை பராமரியுங்கள். ஆனால் புத்தி பாபாவின் பக்கம் இருக்கட்டும். கைகளின் மூலம் காரியங்கள் செய்து கொண்டே புத்தி பாபாவின் பக்கம் இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? குழந்தைகளுக்கு ஊட்டுங்கள், குடிக்க கொடுங்கள், குளிக்க வையுங்கள். புத்தியில் பாபாவின் நினைவு இருக்கட்டும். ஏனென்றால் ஆத்மாவின் மீது பாவங்களின் சுமை அதிகம் இருக்கிறது. ஆகையால் புத்தி பாபாவின் பக்கமாக ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பதை தெரிந்துள்ளீர்கள். அந்த நாயகனை மிக அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். நாயகனாகிய தந்தை ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். இந்த நடிப்பு கூட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பின் பிறகு நடக்கும். பாபா எவ்வளவு எளிதான யுக்தியை கூறுகிறார். எந்த கடினமும் இல்லை, எங்களால் இதை செய்ய முடியாது, எங்களுக்கு மிகவும் கடினமாக தெரிகிறது, நினைவு யாத்திரை மிக கடினமானது என்று யாராவது கூறுகிறார்கள் என்றால் நீங்கள் தந்தையை நினைவு செய்ய முடியாதா, தந்தையை மறப்பீர்களா என்ன என்று கேளுங்கள். பாபாவை மிகவும் நல்ல விதத்தில் நினைவு செய்ய வேண்டும். அப்போதுதான் பாவ கர்மங்கள் அழியும். மேலும் நீங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமானவர்களாக ஆவீர்கள். இல்லை என்றால் ஆக மாட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் நல்ல சரியான வழி கிடைக்கிறது. ஒரு சரியான மருந்து இருக்கிறது. நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். இந்த யோக பலத்தின் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஒருபொழுதும் நோயுற்றவர்களாக ஆக மாட்டீர்கள். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். எவ்வளவு சகஜமான யுக்தியாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் யாரென்று தெரியாமல் நினைவு செய்தீர்கள். இப்பொழுது பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். பாபா, கல்பத்திற்கு முன்பு கூட நாங்கள் தங்களிடம் வந்திருந்தோம், முயற்சி செய்திருந்தோம் என்று நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. நாம் தான் ராஜ்யம் செய்திருந்தோம், பிறகு இழந்து விட்டோம். இப்பொழுது மீண்டும் பாபா வந்துள்ளார். அவரிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும். பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். மன்மனாபவ, கடைசியில் புத்தியில் என்ன இருக்கிறதோ அப்படி அடுத்த பிறவியின் நிலையானது அமையும். இப்பொழுது நாடகம் முடிகிறது, திரும்பி செல்வோம். பாபா அனைவரையும் அழைத்து செல்ல வந்துள்ளார். எப்படி மணவாளன் மணமகளை அழைத்து செல்ல வருகிறாரோ அதுபோல மணமகள்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நாம் நம்முடைய மாமனார் வீட்டிற்கு செல்கிறோம். நீங்கள் அனைவரும் ஒரு ராமனுடைய சீதைகள். ராமர்தான் உங்களை ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவித்து அழைத்து செல்கிறார். விடுவிப்பவர் ஒருவரே, ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறார். இது ராவண ராஜ்யம் என்று கூறுகிறார்கள். ஆனால் யதார்த்தமான விதத்தில் புரிந்து கொள்வது இல்லை. இப்பொழுது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக மிக நல்ல நல்ல கருத்துகள் கொடுக்கப்படுகிறது. பாபா புரிய வைத்திருக்கிறார். உலகத்தில் அமைதியை கல்பத்திற்கு முன்பு போலவே பாபா உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை எழுதிவிடுங்கள். பிரம்மா மூலம் ஸ்தாபனையாகிறது. விஷ்ணுவின் ராஜ்யம் இருந்த பொழுது உலகில் அமைதி இருந்தது. விஷ்ணுதான் லக்ஷ்மி நாராயணராக இருந்தனர். இதை கூட யாரும் புரிந்துள்ளார்களா என்ன? விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் ராதை கிருஷ்ணரை தனித்தனியாக புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நீங்கள்தான் சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவர். சிவ பாபா வந்து சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்கிறார். அதன் மூலம் இப்பொழுது நாமும் மாஸ்டர் ஞான கடலாக ஆகியுள்ளோம். நீங்கள் ஞான நதிகள். இது குழந்தைகளுடைய பெயராகும். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் நீராடுகிறார்கள், எவ்வளவு அலைகிறார்கள், தானம் புண்ணியம் போன்றவைகள் செய்கிறார்கள். செல்வந்தர்கள் அதிகம் தானம் செய்கிறார்கள், தங்கத்தை கூட தானம் செய்கிறார்கள். நாம் எவ்வளவு அலைந்தோம் என்று இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாம் ஒன்றும் ஹட்ட யோகிகள் அல்ல, நாம் ராஜயோகிகள். தூய்மையான குடும்ப ஆசிரமத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம், பிறகு ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம். நாடகப்படி பாபா மீண்டும் குடும்ப தர்மத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். வேறு யாரும் உருவாக்க முடியாது. நீங்கள் அனைவரும் தூய்மையாக ஆகிவிட்டீர்கள் என்றால் உலகம் எவ்வாறு இயங்கும் என்று மனிதர்கள் உங்களை கேட்கிறார்கள். இந்த அளவு சந்நியாசிகள் தூய்மையாக இருக்கிறார்கள், இருந்தாலும் உலகம் நின்றுவிட்டதா என்ன என்று கேளுங்கள். சாப்பிடுவதற்கே உணவு தானியங்கள் இல்லாத அளவிற்கு உலகம் வளர்ந்து விட்டது. இன்னும் உலகத்தை என்ன வளர்ப்பீர்கள்? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். பாபா நமக்கு முன்னால் வந்துள்ளார், ஆனால் அவரை இந்த கண்களால் பார்க்க இயலாது. பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். இங்கே இருக்கிறார் என்பதை புத்தியின் மூலம் தெரிந்துள்ளோம். யார் உலக அமைதியின் விஷயங்களை பேசுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்தை பாபா அமைதியாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள். அதற்காகத்தான் பழைய உலகத்தின் விநாசம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட விநாசம் நடந்திருந்தது. இப்பொழுது கூட இந்த விநாசம் முன்னால் நிற்கிறது. பிறகு உலகத்தில் அமைதி ஏற்பட்டுவிடும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் இருக்கின்றன. உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. உலகத்தில் இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் இல்லை. சத்தியுகத்தில் முழு உலகத்திலும் அமைதி இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஒரு பாரத கண்டத்தை தவிர வேறு எந்த கண்டமும் இல்லை. பின்னால் மற்ற கண்டங்கள் ஏற்பட்டன. இப்பொழுது எத்தனை கண்டங்கள் இருக்கின்றன? இப்பொழுது இந்த விளையாட்டின் இறுதி. கண்டிப்பாக பகவான் இருப்பார் என்று சொல்கிறார்கள். ஆனால் பகவான் யார் மற்றும் எந்த ரூபத்தில் வருகிறார் என்பதை தெரிந்திருக்கவில்லை. கிருஷ்ணராக இருக்க முடியாது. தூண்டுதலின் மூலமாகவோ அல்லது சக்தியின் மூலமாகவோ காரியங்களை செய்ய வைக்க முடியாது. தந்தை மிகவும் அன்பானவர். அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பாபாதான் சொர்க்கத்தை உருவாக்குகிறார் என்றால் கண்டிப்பாக பழைய உலகத்தை விநாசம் செய்விப்பார். சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் இருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் நீங்கள் முயற்சியின் மூலம் இவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். போதை இருக்க வேண்டும். பாரதத்தில் ராஜ்யம் செய்தார்கள். சிவபாபா ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு சென்றிருந்தார். சிவபாபா ராஜ்யத்தை செய்துவிட்டு சென்றார் என்று சொல்ல முடியாது. பாரதத்திற்கு ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு சென்றார். லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் செய்தார்கள். பிறகு பாபா ராஜ்யத்தை கொடுக்க வந்துள்ளார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். நீங்கள்தான் 84 பிறவிகள் குறைவாக முயற்சி செய்கிறார்கள் என்றால் இவர்கள் குறைவாக பக்தி செய்துள்ளார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதிகமாக பக்தி செய்யக்கூடியவர்களின் முயற்சியும் அதிகமாக இருக்கும். எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கிறார், ஆனாலும் புத்தியில் நிற்பது இல்லை. உங்களுடைய வேலை முயற்சி செய்விப்பது. குறைவாக பக்தி செய்திருந்தார்கள் என்றால் யோகம் செய்ய இயலாது. சிவபாபாவின் நினைவு புத்தியில் நிற்கவே நிற்காது. ஒருபோதும் முயற்சியில் தளர்ந்து விடக்கூடாது. மாயை பலசாலி என்று பார்த்து இதயம் நின்று விடக்கூடாது. மாயையின் புயல் அதிகமாக வரும். ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஷரீரம் அழிந்துவிடும். ஆத்மா போய்விட்டது என்றால் ஷரீரம் மண்ணாகிவிடும். அது மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது. பிறகு அதனை நினைவு செய்வது, அழுவது போன்றவற்றின் மூலம் என்ன பலன்? அதே பொருள் மீண்டும் கிடைக்குமா என்ன? ஆத்மா வேறொரு ஷரீரத்தை எடுக்கிறது. இப்பொழுது நீங்கள் எவ்வளவு உயர்ந்த வருமானத்தை சம்பாதிக்கிறீர்கள்? உங்களுடையதுதான் சேமிப்பாகிறது, மற்ற அனைவருடையதும் இல்லாமல் போய்விடும். பாபா கள்ளம் கபடமற்ற வியாபாரியாக உள்ளார். ஆகையால் தான் உங்களுக்கு ஒரு பிடி அவலுக்கு பதிலாக 21 பிறவிகளுக்கான மாளிகையை கொடுத்து விடுகிறார். எவ்வளவு வட்டி கொடுக்கிறார்? எதிர்காலத்திற்காக எவ்வளவு வேண்டுமோ சேமித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்படி அல்ல, கடைசியில் வந்து சேமியுங்கள் என்று சொன்னால் அந்த சமயத்தில் பெற்றுக்கொண்டு என்ன செய்வது? புத்தியற்ற வியாபாரியா என்ன? வேலைக்கு உதவாது. ஆனால் வட்டியோடு திருப்பி கொடுக்க வேண்டும். அது போன்று வாங்குவார்களா? உங்களுக்கு பிடியவளுக்கு பதிலாக 21 பிறவிகளுக்கு மாளிகை கிடைத்து விடுகிறது. எவ்வளவு வட்டி கிடைக்கிறது? முதல் நம்பர் கள்ளம் கபடமற்றவர் நான் தான் என்று பாபா கூறுகிறார். பாருங்கள், உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கிறேன். நீங்கள் என்னுடையவர்களாக ஆகி சேவை செய்யுங்கள். கள்ளம் கபடமற்றவர். ஆகையால்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது ஞான மார்க்கத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது பாபாவின் ஸ்ரீமத் படி நடங்கள் மற்றும் ராஜ்யத்தை பெறுங்கள். பாபா, நாங்கள் ராஜ்யத்தை அடைய வந்துள்ளோம் என்று சொல்கிறார்கள். அதுவும் சூரிய வம்சத்தில். நல்லது. உங்களுடைய வாய் இனிமையாகட்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது ஸ்ரீமத் படி நடந்து ராஜ்யத்தை அடைய வேண்டும். ஒரு பிடி அவலை கொடுத்து 21 பிறவிகளுக்கான மாளிகையை பெற வேண்டும். எதிர்காலத்திற்காக வருமானத்தை சேமிக்க வேண்டும். இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே இந்த பழைய உலகத்தில் இருந்து பற்றை நீக்கி முழுமையாக தூய்மையாக வேண்டும். அனைத்தையும் செய்து கொண்டே புத்தி பாபாவின் பக்கம் ஈடுபட்டிருக்க வேண்டும். வரதானம் மனதின் சுபபாவனை மூலம் ஒருவர் மற்றவரை முன்னேற்றக்கூடிய உலக நன்மை செய்யக்கூடியவர் ஆகுக. விளக்கம்: யாராவது ஏதாவது தவறு செய்து கொண்டிருந்தால் அவர் பலவீனத்தின் வசமாகி இருப்பதாக புரிந்து கொண்டு இரக்கம் நிறைந்த பார்வை மூலம் அவரை மாற்றிவிடுங்கள். வாக்குவாதம் செய்யாதீர்கள். யாராவது எதிரில் பாராங்கல்லாக வந்து நின்று விடுகிறார் என்றால் உங்கள் வேலை அதை கடந்து சென்று விடுவது, அல்லது அவரையும் துணையாக அழைத்துக் கொண்டு கடந்து செல்ல வேண்டும். இதற்காக ஒவ்வொருவரின் விசேஷத்தன்மையையும் பாடுங்கள். குறைகளை விடுவித்துக் கொண்டே செல்லுங்கள். இப்பொழுது யாரையும் வாய் வார்த்தைகளால் எச்சரிப்பதற்கான சமயமில்லை. ஆனால் மனதின் சுபபாவனை மூலம் ஒருவர் மற்றவரின் சகயோகியாகி முன்னேற்றுங்கள். அப்பொழுது உங்களை உலக நன்மை செய்பவர் என்று சொல்வார்கள். ஸ்லோகன்: திட சங்கல்பம் என்ற பெல்ட்டை கட்டிக்கொள்வீர்கள் என்றால் இருக்கையில் இருந்து அப்செட் ஆக மாட்டீர்கள். அவ்யக்த சமிஞ்சை: ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். தூய்மை தன்மையின் ஜோதியை நாலாபுறமும் ஏற்றும் போது தந்தையை வெளிப்படுத்துவதன் சூரியம் உதயமாகும். எப்படி அந்த ஜோதியை எடுத்துக்கொண்டு சுற்றி வருகிறார்கள், அதுபோல தூய்மையின் ஜோதியை நாலாபுறமும் ஒளிரச் செய்யுங்கள். அப்பொழுது பாபாவை அவர்களால் பார்க்க முடியும். தூய்மையின் ஜோதி எந்தளவு ஆடாததாக உள்ளதோ அவ்வளவு சுலபமாக அனைவரும் பாபாவை அறிந்து கொள்ள முடியும். மற்றும் தூய்மையின் வெற்றி முழக்கம் வெளிப்படும். ஓம் சாந்தி.